இந்த உவமையை சுருக்கமாக சொல்ல போனால், ஒரு திராட்சை தோட்ட உரிமையாளர் ஒரு நல்ல திராட்சை தோட்டத்தை உருவாக்கிவிட்டு அவர் என்ன செய்கிறார், அதை குத்தகைக்கு விட்டுவிட்டு அவர் தூர தேசத்திற்கு புறப்பட்டு போகிறார்.
கனிக்காலம் வருகிறது.
உடனடியாக அவர் என்ன செய்கிறார், தன்னுடைய ஊழியக்காரர்களை தோட்டக்காரர்களுக்கு அனுப்புகிறார். அப்போ தோட்டக்காரர் அங்கே என்ன செய்கிறார் என்று சொன்னால், முதலாவது ஒரு காரியம், அந்த ஊழியக்காரரை பிடித்து ஒருவனை அடிக்கிறார்கள், ஒருவனை கொலை செய்கிறார்கள், ஒருவனை கல்லெறிந்தார்கள். உடனே அந்த தோட்டக்காரர் முந்தினவர்களுக்கும் அதிகமான வேறு ஊழியக்காரரை அனுப்புகிறான். அவர்களையும் அதே வண்ணமாக அவர்கள் என்ன செய்கிறான், அவர்களையும் செய்கிறான். தோட்டக்காரர் கடைசியில் தன்னுடைய சொந்த குமாரனை என்ன செய்கிறார், அனுப்புகிறார். சொந்த குமாரன் போனவுடன் அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவன்தான் இதற்கெல்லாம் சுதந்திரவாளி, இவனை நம்ம கொண்டு விட்டால் இனி யாரும் நம்மை ஒன்றும் பண்ண முடியாது என்று சொல்லி அவனை கொண்டு போடுகிறார்கள். அப்படி இருக்க திராட்சை தோட்டத்துக்கு எஜமானர் வரும்போது தோட்டக்காரன் என்ன செய்வான், இந்த உவமையை இயேசு சொல்லிவிட்டு மிக மிக முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, 42 வசனம்,
இயேசு
அவர்களை நோக்கி,
வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே,
வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே,
மூளைக்கு
தலைக்கல்லாயிற்று,
அது கர்த்தராலே
ஆயிற்று,
அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது,
அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். சொல்லிவிட்டு, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ராஜ்யம் உங்களை விட்டு நீக்கப்பட்டு இன்னொருடைய கரத்திலே கொடுக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த உவமையை சொல்லி முடிக்கிறார். ஒருவேளை இந்த உவமையை நம்ம பல கோணங்களில் நம்ம சிந்திக்கலாம். முதல் காரியம் நம்ம இந்த உவமையிலிருந்து எதை சிந்திக்கிறோம் என்று சொன்னால், த லேண்ட் ஓனர் கிரியேட்டட் அ பிளேஸ் ஃபார் த டெனன்ஸ். அதாவது குத்தகைக்காரர்களுக்காக அவர் என்ன செய்கிறார், ஒரு நல்ல தோட்டத்தை உருவாக்குகிறார். ஸோ காட் பிளான்டட் இஸ் வேனியார்ட். ஆண்டவர் அவருடைய தோட்டத்தை என்ன செய்கிறார், உருவாக்கினார். ஆண்டவருடைய தோட்டம் யார் என்று பார்த்தால், இஸ்ரவேல் ஜனங்கள் தான் ஆண்டவருடைய தோட்டம். ஸோ ஆண்டவர் என்ன செய்கிறார், அந்த நம்ம வேதத்தில் பார்க்கும்போது ஏதென் தோட்டத்தை தேவன் தனக்காக உண்டாக்கினார், அதே போல இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் தனக்காக தெரிந்தெடுத்தார். ஆண்டவர் என்ன செய்கிறார், தன்னுடைய சொந்த தோட்டத்தை அவர் என்ன செய்கிறார், வாடகைக்கு கொடுக்கிறார். வாடகைக்கு என்று சொன்னால் அதை எப்படி சொல்லலாம், இதை நீ பரிபாலனம் பண்ணு, இதிலிருந்து வருகிற பலனை எனக்கு கொடு. முழுவதுமாக கேட்கல, எனக்கு எவ்வளவு என்னுடைய பங்கு வருமோ, எவ்வளவு குத்தகை தொகை அதை தா என்று சொல்லி ஆண்டவர் கொடுத்து விடுகிறார். அதை தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த தோட்டத்திற்குரிய சட்டத்திட்டங்களை அவர் ஏற்படுத்துகிறார். அந்த தோட்டத்திற்கு தேவையான ஆலையை உருவாக்குகிறார். அதற்கு தேவையான கோபுரத்தை அங்கே உருவாக்குகிறார். அவர் அந்த தோட்டம் எவ்வளவுக்கு எவ்வளவு எல்லாவற்றிலும் நிறைவுடையதாக இருக்குமோ அவ்வளவையும் செய்துவிட்டு அவர் குத்தகைக்கு கொடுக்கிறார். இன்னும் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக 2000 வருடத்திற்கு முன்பு இப்படி ஒரு பழக்கம் இருந்தது. அநேக மிகப்பெரிய செல்வந்தர்கள் என்ன செய்வார்கள், ஒரு 50 ஏக்கர் அல்லது 100 ஏக்கர் இடத்தை வாங்கி அங்கு அழகான திராட்சை தோட்டத்தை அவர்கள் வைத்து அதை ஒரு நல்ல பக்குவம் வரை வளர்த்து விட்டு என்ன செய்வார்கள், வாடகைக்கு விட்டுவிட்டு சென்று விடுவார்கள். அதை தான் இயேசுவானவர் இந்த உவமையில் பயன்படுத்துகின்றார். அப்போ பார்த்தீங்கன்னா, இந்த தோட்டம் முதலாவது நன்றாக பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் அந்த தோட்டத்தில் என்ன இருக்கு, ஒரு கோபுரம் இருக்குது. கோபுரம் எதற்காக என்று சொன்னால், தூரத்திலிருந்து வருகிற எதிரியை கூட என்ன செய்து விடுவார்கள், உடனடியாக ரகம் கண்டுபிடிக்க முடியும். அது மாத்திரமல்ல, அந்த தோட்டம் மிகவும் பாதுகாப்பாக இருக்கிறது. ரெண்டாவது காரியம் நம்ம இதில் எதை பார்க்குறோம்னு சொன்னால், த லேண்ட் ஓனர் சென்ட் சர்வன்ஸ் டு கேதர் த ஃப்ரூட். அந்த உரிமையாளர் என்ன செய்கின்றார், அங்கே ஆட்களை அனுப்புகின்றார். எதற்காக, அதனுடைய பலனை வாங்கி கொண்டு வா என்று சொல்லி. இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த தோட்ட உரிமையாளருக்கு அநேக வேலை ஆட்கள் இருக்கிறார்கள். நம்ம பார்த்தோன்னா, இஸ்ரவேல் ஜனம் என்கின்ற இஸ்ரவேலின் தோட்டத்தை ஆண்டவர் என்ன செய்தார், இஸ்ரவேலினுடைய அதிபதிகள் கரத்தில் கொடுத்துருக்கார். அவங்க என்ன செய்கிறார்கள், தேசத்தை ஆளுகிறார்கள். ஆண்டவர் தீர்க்கதரிசியை அனுப்புகிறார். எதற்காக தீர்க்கதரிசி எதற்காக அனுப்பப்படுகிறார்கள், ஜனங்கள் தேவனை அறிய வேண்டும், அல்லது தேவன் தான் இதற்கு அவர்களுக்கெல்லாம் உரிமையாளர் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளணும். ஆனால் அங்கு நடந்தது என்ன, அவர்கள் எந்த தீர்க்கதரிசியின் சத்தத்தையும் கேட்கல. வேதத்தில் பார்த்தோம்னா ஒருவனை என்ன செய்தார்கள், அடித்து தீர்க்கதரிசிகளை அடித்தார்கள். ஆமோஸ் தீர்க்கதரிசி பார்த்தீங்கன்னா கொலை செய்யப்பட்டான். ஏசையா தீர்க்கதரிசி அங்கே இரத்த சாட்சியாக மறித்தான். அது மாத்திரமல்ல எரேமியாவை கல்லெறிந்து கொன்றார்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யோவான் ஸ்நானகனை தலையை என்ன செய்து விட்டார்கள், வெட்டினார்கள். அதுக்கடுத்து ஸ்தேவான், இயேசுவின் காலத்துக்கு பிறகு வந்த ஸ்தேவானையும் கூட என்ன செய்தார்கள், கல்லெறிந்து கொண்டார்கள். அதற்கு சவுல் ஒரு சாட்சியாக இருக்கிறான். அப்போ இங்கே நடந்த சம்பவம் என்ன, இந்த தோட்டத்திற்கு தேவையான இந்த தோட்டத்திற்கு வந்து உபதேசம் எங்க ஓனர் வந்து கேட்கிறார் என்று சொன்னவர்களை எல்லாம் அடித்தார்கள். கடைசியில் அங்கே யார் வந்தா, இயேசு கிறிஸ்து வரார், சொந்த மகன் வருகிறார். ஸோ தி ரிஜெக்ஷன் ஆஃப் த சன், சொந்த மகனை அவர்கள் வெறுக்க ஆரம்பிக்கிறார்கள். அப்போ லேண்ட் ஓனர் என்ன பண்ணாங்க பாருங்க, லேண்ட் ஓனர் சென்ட் இஸ் ஓன் சன் டு கலெக்ட் த ஹார்வெஸ்ட். ஆனால் நடந்தது என்ன, லேண்ட் ஓனர் என்ன நினைச்சாரு, எப்படியும் நான் அனுப்பின வேலையாட்களை தான் அவர்கள் என்ன செய்தார்கள், இது பண்ணாங்க, அட்லீஸ்ட் என்னுடைய மகனையாவது என்ன செய்வார்கள், ஏற்றுக்கொள்ளுவார்கள் அல்லது என்னுடைய மகனையாவது அவர்கள் மதிப்பார்கள் என்று நினைச்சான். ஆனால் நடந்தது என்ன, அந்த டெனன்ஸ் அங்கே இருந்த குத்தகைதாரர்கள் என்ன நினைச்சாங்க, இவரை கொன்றுவிட்டால் இனி நமக்கு என்ன இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை என்று சொல்லி அவரை கொல்ல நினைத்தார்கள். நமக்கு நல்லா தெரியும் அந்த சம்பவம். பரிசேயரும் சதுசேயரும் ஆயக்காரரும் அங்கே இயேசுவை என்ன செய்தார்கள், கொலை செய்வதற்கு திட்டமிட்டு கடைசியில் அவரை கொன்று போட்டார்கள். இப்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, இவர்களுக்கு என்ன பலன் வரும், அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, அதுக்கு தான் சொல்கிறாரு 43 வசனம், ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடம் இருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு என்ன செய்யப்படும், கொடுக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவர் என்ன சொல்கிறார். அப்போது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஸ்லாக்கியம் உங்களை விட்டு என்ன செய்யும், நீங்கிவிடும் என்று சொல்லுகிறார். ஒருவேளை இந்த சம்பவத்தை நம்ம அப்படியே ஒரு பிக்சர் வச்சுக்கணும், நம்முடைய மனக்கண்களுக்கு முன்பாக அப்படியே நிறுத்திக்கொள்ளும். ஒரு தோட்டம், அதில் பலவிதமான வேலையாட்கள், ஒரு உரிமையாளர் வேறொருவர். அப்போ இந்த நேரத்தில் வந்து என்ன நடக்கிறது, வந்தவர்கள் எல்லாம் ஏமாற்றப்பட்டார்கள். இப்போது அந்த தோட்டத்துக்கார் என்ன செய்ய போகிறார், அதை தான் நாம் இந்த பகுதியில் மிக முக்கியமாக சிந்திக்க வேண்டும். இங்கே பார்த்தீங்கன்னா லேண்ட் ஓனர் காட், கடவுள் தான் அந்த தோட்டத்தினுடைய உரிமையாளர். அப்புறம் விக்கெட் டெனன்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேவேலினுடைய தலைவர்கள் அல்லது லீடர்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தோட்டம் தான் இஸ்ரேவேல், ஆண்டவர் அனுப்பின அவருடைய வேலையாட்கள் தான் ப்ராஃபிட்ஸ், லேண்ட் ஓனருடைய மகன் இயேசு கிறிஸ்து. அதர் டெனன்ஸ், அதாவது ஒரு குத்தகைக்காரரிடமிருந்து நான் பிடுங்கினால் அதை இன்னொருவருக்கு கொடுப்பேன் என்று சொன்னால், இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு கிடைத்த அதே கிருபை மற்றவர்களுக்கு கிடைக்க ஆரம்பித்தது. அதில் தான் நீங்களும் நானும் என்ன பெற்றுக்கொண்டோம், ஆண்டுடைய தோட்டத்தில் நீங்களும் நானும் சேர்க்கப்பட்டோம். அவர்களே அதை சரியாக பரிபாலனம் பண்ணாததினால் ஆண்டவர் என்ன செய்கிறார், அந்த கிருபையை இன்னொருடைய கரத்தில் கொடுத்தார். இப்போ பார்த்தீங்கன்னா பிளான் ஃபார் த வினியர்ட், அந்த தோட்டத்தை குறித்த தேவனுடைய திட்டம் என்ன, ஹீ ப்ரொவைட்ஸ் பிளேஸ் டு லீவ், ஒருவன் வாழ்வதற்குரிய வாழ்க்கையின் வாழ்வாதாரத்தை உருவாக்கினார். ப்ரொவைட்ஸ் பிளேஸ் டு ஒர்க், வேலை செய்வதற்கும் அங்கு இடம் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அந்த தோட்டத்திற்கு என்ன வேலை செய்யுமோ அதை அங்கே உருவாக்கப்பட்டது. ப்ரொவைட்ஸ் பிளேஸ் டு லேர்ன், புதிய புதிய காரியங்களை கற்றுக்கொள்ளவும் அந்த தோட்டத்தில் இடம் இருந்தது. இப்போ ஒரு நல்ல தோட்டத்தில் ஒரு ஒருத்த புதுசாக போகிறான்னா அவனுக்கு ஒரு தங்குற இடமும் வேலையும், அவனுக்கு என்ன வேலை செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கப்பட்டால் அது எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க, அந்த தோட்டம் அவனுக்கு ஒரு இனிமையான இடமாக இருக்கும். ஆண்டவர் அப்படித்தான் என்ன செய்தார், அந்த தோட்டத்தை உருவாக்கினார். அந்த தோட்டத்தை உருவாக்கின ஆண்டுடைய பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த தோட்டம் என்ன செய்யும், முதலாவது அது கனிகளை கொடுக்கும், ரெண்டாவது அது என்ன செய்யும், டு பிரிங் இன் த ஹார்வெஸ்ட், சரியான காலத்தில் சரியான பக்குவமாக வரும். அது மாத்திரமல்ல அதன் மூலமாக எனக்கு என்ன வரும், தோட்ட உரிமையாளருக்கு ஒரு வருமானம் வரும் என்கிற ஒரு நோக்கத்தில் தான் ஆண்டவர் தோட்டத்தை உருவாக்கினார். ஆனால் இங்கே என்ன நடந்தது, அக்கார்டிங் டு ப்ரொசீஜர், அந்த தோட்டத்து உரிமையாளர் என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரியான ரெக்கார்டு வச்சுருந்துருக்கணும். ஏன்னா இந்த தோட்டத்தில் எவ்வளவு விளைந்தது அதற்குரிய ரெக்கார்டு வச்சுருந்துருக்கணும். அக்கௌண்ட்ஸ் மஸ்ட் பி செட்டில், சரியாக அவர் என்ன செய்திருக்கணும், அக்கௌண்ட் கொடுத்துருக்கணும். அதே போல் அசஸ்மெண்ட் டு பி மேட், இவ்வளோ வருமானம் வந்தது அதில் நாங்கள் இவ்வளோ செலவு பண்ணோம், மீதி காசு இவ்வளோ என்று சொல்லி
சொல்லி இருக்க வேண்டும்.
ஆனால் இந்த மூணுமே அங்கே என்ன செய்யலை, நடக்கலை. அதனால தான் அவர்களுடைய நோக்கமும் அவர்களுடைய சிந்தனையும் மாறி இருந்தது. அதனால தான் அங்கே பெரிய ஆபத்து வந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா வேதம் ஒரு வசனம் சொல்லுது பாருங்கள், கொலேசியர் 1:12. கொலேசியர் 1:12. 12:13.
நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை, இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். நான் யூத மார்க்கத்தில் இருந்தபோது என்னுடைய நடக்கையை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள். தேவனுடைய சபையை நான் மிகவும் துன்பப்படுத்தி அதை பாழாக்கி என் ஜனத்தாரில் என் வயதில் அநேகரை பார்க்கிலும் யூத மார்க்கத்திலே தேறினவனாய் என் பிதாக்களுடைய
இல்ல. கொலேசியர் 1:12. ஆமா, ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு தம்மை தகுதி உடையவர்களாக்கினவரும் இருளின் அந்தகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லி பவுல் எழுதுகிறார். பவுல் என்ன சொல்றார் பாருங்க, தகுதியற்ற என்னை தகுதி உடையவனாய் மாற்றுகிறார். ரெண்டாவது காரியம், இருளில் இருந்த என்னை விடுவித்து ஆண்டவர் என்ன செய்கிறார், விடுதலையின் அனுபவத்தை கொடுக்கிறார். லூக்கா 12:48 என்ன சொல்றார்னா, அது வாசிங்க, லூக்கா 12:48.
அறியாதவனாய் இருந்து அடிகளுக்கு ஏதுவானவை செய்தவனே சில அடிகள் அடிக்கப்படுவான். எவரிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவரிடத்தில் அதிகம் கேட்கப்படும்.
யாருக்கு அதிகம் தேவன் கொடுக்கிறாரோ தேவன் அவர்கிட்ட என்ன கேட்பாரு, அதிகம் கேட்பார். ஏனென்றால் அவர் என்ன செய்கிறாரு, தகுதியற்றவனை, இப்ப தோட்டத்தை உருவாக்கினவர் குத்தகைக்காரர்கிட்ட என்ன இருந்திருக்கும், என்ன நம்பிக்கையில குத்தகை கொடுத்திருப்பாரு, தோட்டத்து உரிமையாளருக்கு அவருக்கு உரிமையான இடம், உரிமையான தோட்டம், உரிமையான பாதுகாப்பு எல்லாவற்றையும் வைத்து கொண்டு தகுதியற்ற ஒருவனை கொண்டு வந்து எங்க வைக்கிறாரு, அந்த தோட்டத்துக்கு நடுவில் வைக்கிறாரு. இதுவரைக்கும் தோட்டத்தை பார்த்திராத மனிதன் அந்த தோட்டத்தின் எல்லா இனிமையை அனுபவிக்கின்றான். இப்போ அவனுக்கிட்ட நிறைய கொடுக்கப்பட்டதுனால அவனுக்கு நிறைய என்ன இருக்கு, அவன் நிறைய கணக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் இயேசு சொல்ற இந்த ஓமையில் என்ன நடந்தது, அவர்கள் கணக்கு கொடுக்கல. வந்தவனை எல்லாம் அடித்தார்கள், கொலை செய்தார்கள், கடைசியில் என்ன செய்தார்கள், அவர்கள் ஒன்றுமே கொடுக்கல. அப்போ இந்த சம்பவத்தில் ஆண்டவர் நமக்கு எதை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் அப்படின்னு சொன்னால், காட்ஸ் கேரக்டர், ஆண்டவருடைய குணம் எப்படிப்பட்டது இந்த ஓமையில், காட்ஸ் கேரக்டர். எல்லாருடைய குணமும் நம்ம இதில் புரிந்து கொள்ளலாம். தேவன் எப்படிப்பட்ட குணமுடையவராக இருந்தார்னா, காட்ஸ் லவ் ஃபார் மேன். 33 ஆண்டவர் என்ன செய்தார், மனிதனை நேசிக்கிறவராக தன்னை என்ன செய்கிறார், வெளிப்படுத்துகிறார். 33 வாசியுங்கள், 21:33.
வேறொரு ஓமையை கேளுங்கள், வீட்டு எஜமானாகி ஒரு மனுஷன் இருந்தான், அவன் ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதை சுற்றிலும் வேலி அடைத்து அதில் ஒரு ஆலையை நாட்டி கோபுரத்தை கட்டி தோட்டக்காரருக்கு அதை குத்தையாக விட்டு
பாருங்க புறந்தேசத்துக்கு. ரைட், அப்போ அவன் God's லவ் ஃபார் மேன், மனிதன் மீது அவர் கொண்டிருந்த அன்பு எப்படி வெளிப்பட்டது பாருங்க, ஹி பிளான்டட், ஹி ப்ரொடெக்டட் அண்ட் ஹி ப்ரொவைடட். எதுவுமே இல்லாத ஒருவனுக்கு மூன்றையும் கொடுத்தார். பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சிந்திக்க போகிற காரியமாக தான், கடவுளுடைய அன்பினால் ஆண்டவர் நமக்கு என்ன செய்தார், இந்த அழகான பூமியையும் அதன் எல்லாவற்றையும் உருவாக்கி ஒரு நல்ல பாதுகாப்போடு கூட நம்முடைய கரத்தில் என்ன செய்தார், ஆண்டவர் கொடுத்தார். அதை தான் நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ளணும். ரெண்டாவது காரியம், அந்த 33 God's trust in man, ஆண்டவர் மனிதனை நம்பி கொடுத்தார். அந்த குத்தகைதாரனை நம்பி தான் என்ன செய்தார், ஒரு பெரிய தோட்டத்தை உருவாக்கி அவனுடைய கரத்தில் கொடுத்தாரு. ஸோ அவங்கிட்ட கொடுத்துட்டு அவர் தூர தேசத்துக்கு போயிட்டார், அவர் பக்கத்திலே இல்லை. அப்போ அது எதை காண்பிக்குது என்று சொன்னால், அவர் அந்த குத்தகைதாரன் மீது கொண்டிருந்த அவருடைய நம்பிக்கை. ஒருவேளை இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய கரத்தில் கொடுத்திருக்கிற எல்லா பொறுப்புகளும் தேவனுக்குரியது, நம்ம கையில் கொடுத்துட்டு ஆண்டவர் நம் மீது கொண்டிருந்த நம்பிக்கையினால் என்ன செய்திருக்காரு, கொடுத்துருக்கார். நம்முடைய ஜீவனானாலும், நம்முடைய வேலையானாலும், நம்முடைய வருமானமானாலும், நம்முடைய தகுதிகள், திறமைகள், தாளந்துகள் எல்லாமே தேவன் என்ன செய்திருக்கிறார், நம் மீது கொண்டிருந்த ஒரு சின்ன நம்பிக்கை. அட்லீஸ்ட் இவன் இன்னைக்கு எனக்காக ஏதாவது செய்வான், அட்லீஸ்ட் நாளைக்கு ஏதாவது செய்வான், அட்லீஸ்ட் ஒரு மாதத்துக்கு பிறகாவது எனக்காக ஏதாவது செய்வான் என்கிற ஒரு சின்ன நம்பிக்கையோடு தான் ஆண்டவர் நமக்கு ஜீவனையும் இந்த உலகத்தில் வாழ்வதற்குரிய எல்லாவற்றையும் கொடுத்து கொண்டிருக்கிறார். அடுத்து பாருங்க, காட்ஸ் பேஷன்ஸ் வித் மேன், அவருடைய பொறுமை எவ்வளவு பொறுமை பாருங்க. ஒவ்வொரு வேலைக்காரனையும் அனுப்புறாரு, ஒவ்வொரு வேலைக்காரன் அடிக்கிறான், ஒவ்வொரு வேலைக்காரன் கொள்றான், ஆனால் அவர் என்ன செய்யலை, உடனே வந்து அடித்தவனை கிட்ட பிடுங்கவே இல்லை, கொடுத்ததை என்ன செய்கிறாரு, ஒவ்வொருவனையா அவர் பொறுமையோடு காத்திருக்கிறார். வேலைக்காரங்க போனாங்க, வேலைக்காரங்க எல்லாம் போனாங்க, அடுத்து சொந்த மகனை அனுப்பினார், அப்பயும் பண்ணல. ஸோ அவருடைய பொறுமை. சில நேரங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஒரு முறை பேசுவார், ரெண்டு முறை பேசுவார், மூணு முறை பேசுவார். சில நேரங்களில் நம்ம அதை கவனிக்க தவறும்போது திரும்பவும் இன்னொரு முறை பேசுவார். ஆனால் சில நேரங்களில் நம்ம தான் என்ன பண்ணுவோம், நம்முடைய செவிகளை அடைத்து கொண்டு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க அல்லது ஆண்டவருடைய மனதை புரிந்து கொள்ளாமல் நம்ம என்ன செய்கிறோம், ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்கிறோம். ஆனால் தேவன் என்ன செய்கிறார், பொறுமையோடு காத்திருக்கிறார். அதுதான் இதனுடைய முக்கியமான வசனம். ஆனால் அவருடைய பொறுமை எது வரைக்கும், பலமுறை கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவர் சகாயமின்றி சடுதி, அதாவது சகாயமே இல்லாமல் எந்த ஒரு உதவியும் இல்லாத ஒரு கார்னர் ரோட்டு வரைக்கும் நடந்துட்டு வருவார். அன்னைக்கு தான் என்ன நடக்கும், ஆண்டவருடைய உண்மையான அவருடைய பொறுமையின் உச்சக்கட்டம் அங்கே வெளிப்படும். நம்ம 35 37 வரைக்கும் பார்க்குறோம் அவருடைய பொறுமை. எத்தனையோ ஆண்டுகள் கடந்து போனது, எல்லாரையும் ஒவ்வொருத்தனையும் அனுப்பினார், நீ இவனை இவனுடைய வார்த்தையை கேள், இவனுடைய இவன் சொல்லுகிறதை கேள் என்று சொன்னார். கடைசியில் அவருடைய பொறுமை அங்கே என்ன செய்கிறது, ஒரு எல்லைக்கு வருகிறது. 41 வசனத்தில் அவர் என்ன சொல்கிறார் பாருங்க, அதற்கு அவர்கள் மத்தேயு 21 நம்ம அந்த பேசேஜில் தான் சேம் பேசலாம். ஒரு நியாய தீர்ப்பையும் வைத்திருக்கிறார். அந்த நியாய தீர்ப்பு எப்படிப்பட்டது பாருங்க, அந்த கொடியரை கொடுமையாய் அடித்து ஏற்ற காலங்களில் தனக்கு கனிகளை கொடுக்கத்தக்க வேறே ஒரு தோட்டக்காரன் இடத்துல அதை குத்தகை கொடுப்பார். அப்ப எது காணப்படுது, ஒரு கொடிய ஒரு நியாய தீர்ப்பு ஒன்றை வைத்திருக்கிறார். தோட்டத்தை மீது அவர் அன்பா இருந்தார், தோட்டக்காரனை நம்பினார், தோட்டக்காரனுக்காக பொறுமையோடு காத்திருந்தார். தோட்டம் கனியை கொடுத்தும் அதை அவன் சரியாக கொடுக்காத பட்சத்தில் ஒரு நாள் ஆண்டவர் என்ன செய்கிறார், அவனுக்கு ஒரு நியாய தீர்ப்பு நாட்கள் குறிக்கப்படுகிறது. உலகத்தில் உள்ள எல்லா மனிதனுக்கும் இதுதான், ஒரு நியாய தீர்ப்பின் நாள் உண்டு. ஆண்டவர் நம் மீது அன்பு கொண்டதுனால் நாம தான் ஒரு தோட்டம், நம் மீது அன்பு கொண்டார், நம்மது அவர் நம் மீது என்ன செய்தார், ஒரு சின்ன நம்பிக்கை வைத்தார், நம்முடைய கரத்தில் எல்லாத்தையும் கொடுத்து, அதே போல பொறுமையோடு நாம் தேவனுக்காக ஏதாவது செய்வோமா என்று காத்திருக்கிறார். ஒரு நாள் நாம் எதுவுமே செய்யாத பட்சத்தில் நியாய தீர்ப்புக்கு வந்து நிற்பார். கவனமாக நாம் இருக்க வேண்டும். இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா த கேரக்டர் ஆஃப் மேன், அந்த குத்தகைதாரனுடைய குணம் எப்படிப்பட்டதாக இருந்தது, அதை வந்து ஒரு மனிதனுடைய குணமாக நம்ம சிந்திப்போம் என்று சொன்னால், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹியூமன் ப்ரிவிலேஜ், ஹீ இஸ் கால்ட் ஃபார். அவன் என்ன பண்ணான்னா தனக்கு ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கிறான், என்கிட்ட தானே தோட்டத்தை கொடுத்துட்டு போயிருக்காரு, என்கிட்ட இருக்கிறதுலாம் எனக்கு தானே, அவர் இனி வந்தால் பார்த்துக்கலாம். மனிதன் சில நேரங்களில் ஆண்டவர் தன்னுடைய கரத்தில் கொடுத்ததை அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால் மனமேட்டிமையாக, அல்லது என்ன சொல் எப்படி சொல்லனா டேக் இட் அட்வான்டேஜாக எடுத்துக்கிறது, இதில் என்ன இருக்குது, எனக்குரிய தானே நான் வைத்திருக்கிறேன், தோட்டத்துக்கார் தோட்டத்தை கிரியேட் பண்ணார்ப்பா, அவர் இல்லை இப்போது, நான் தான் ஆளு நாள், அந்த நிலைக்கு வந்து விட்டேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஹியூமன் ஃப்ரீடம், அவர் தன்னுடைய சுதந்திரத்தை பயன்படுத்தி கூலி அந்த வருமானம் கேட்டு வந்தவங்களெல்லாம் என்ன செய்கிறான், கொடுமைப்படுத்துகிறான், அடிக்கிறான், கொலை செய்கிறான். ஸோ அவனா தானாகவே திட்டமிடுகிறான், இந்த தோட்டம் தனக்குரியது அல்ல, இந்த தோட்டத்திற்கு இன்னொரு உரிமையாளர் இருக்கிறார் என்பதை மறந்து விட்டு தன்னிடம் இருப்பதற்கு தானே திட்டமிடுகிறான். இதை சுருக்கமாக நம்ம எப்படி புரிஞ்சுக்கலான்னா, நம்முடைய அன்றன்றுள்ள எல்லா வேலைகள், நம்முடைய எல்லா சொத்துக்கள் எல்லாவற்றிற்கும் உரிமையாளர் நாம் அல்ல தேவன். அவரிடத்தில் கேள்வி கேட்காம நாமாகவே நம்மிடம் இருப்பதை வைத்து என்ன பண்ணுறது, எனக்கு என்கிட்ட இருக்கிற சுதந்திரத்தை வைத்துக் கொண்டு திட்டமிடுவது, இது ஹியூமன் ப்ரிவிலேஜ். இதை வந்து பார்த்தீங்கன்னா அதை தான் ஆண்டவர் வெறுக்கிறார். ஆண்டவருக்கு அதில் பிரியமே இல்லை. நம்மக்கிட்ட கொடுத்ததில் எல்லாவற்றிலும் நம்ம அவர் எதையும் சாப்பிட கேட்கல, அட்லீஸ்ட் ஒரு கன்சல்ட் பாது பண்ணு, அவர் சின்ன என்னிடத்தில் ஒரு காரியம் செய்யல. அது மாத்திரமல்ல ஹியூமன் அக்கௌண்டபிலிட்டி, நம்ம கொடுக்கப்பட்டதுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யணும், பொறுப்புள்ளவர்கள். ஆனால் அவனோ ஒரு ஒரு இதுக்குமே அக்கௌண்ட்டே கொடுக்க விரும்பலை. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெபல்லியன் ஆஃப் ஹியூமன் ஹார்ட், அவனுடைய உடை, அவனுடைய பார்த்தீங்கன்னா அந்த எதிர்ப்பான ஒரு இருதயம். கேட்டு வந்தவங்களுக்கெல்லாம் அன்பாக கூட அவன் என்ன செய்யலை, விசாரிக்கலை. வந்தாங்க, அட்லீஸ்ட் தோட்டத்துக்காரு தானப்போ ஆள் அனுப்பியிருக்காரு, ஏற்றுக்கொள்ளவே இல்லை. உடனே அவர்களை கல்லெறிந்தார்கள், கொலை செய்தார்கள், அவர்களை துன்பப்படுத்தினார்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம கற்றுக்கொள்கிற காரியம் என்னன்னு சொன்னால், அந்த மனிதனுடைய இருதயம் எல்லாவற்றையும் அனுபவித்து விட்டு கொடுத்தவரை முழுக்க முழுக்க என்ன செய்தான், மறந்து விட்டான். ஸோ இதில் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் தந்த உன்னதமான கிஃப்ட்டு அதையே கொலை செய்தான். ஸோ கேர்லெஸ் அபவுட் கிவிங் அக்கௌண்ட், அதை குறித்து கவலையே இல்லை, எப்படியும் பாடலாம் என்று நினைக்கிறான். ஸோ நம்ம மனிதனுடைய குணத்தையும் இந்த தோட்டத்துக்காரன் அந்த குத்தகைதாரன் இடத்துலேருந்து கண்டுகொள்ளலான்னு சொன்னார். சில நேரங்களில் நாமும் கூட ஒரு குத்தகைதாரரை போல தான் இருக்கிறோம். தேவன் கொடுத்த எல்லாவற்றையும் வாங்கிக்கிட்டு கடவுளுக்கு கணக்கு கொடுக்காம, கடவுளுக்கு கொடுக்க வேண்டியதையும் கொடுக்காமல், நாமாகவே நம்முடைய சுய விருப்பப்படி எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ரொம்ப கவனமாக நாம் இருக்க வேண்டும். இதில் சில நேரங்களில் நம்முடைய இருதயம் கூட இவருடைய இருதயம் போல் என்ன ஆயிடுது, கடினமாயிருது. பார்த்தீங்கன்னா 38வது வசனத்துப்படி, தோட்டக்காரர் குமாரனை கண்டபொழுது, இவன் சுதந்திரவாளி, இவனை கொன்று இவன் சுதந்திரத்தை கட்டிக்கொள்வோம் வாருங்கள் என்று ஒருவரோடு சொல்லிக் கொள்கிறார்கள். ஒருவனா இல்லை, இன்னும் ஒரு சில மக்களை சேர்த்து கொண்டு தேவன் கொடுத்த உன்னதமான கிருபைகளை, தேவன் கொடுத்த உன்னதமான ஆசீர்வாதங்களை எல்லாம் அழிக்க திட்டமிடுகிறார்கள். ஸோ அதனால நம்ம இந்த மனிதனுடைய குணம் நேர் எதிரடையா இருக்கிறது. குத்தகைதாரர் அவர் என்ன நினைச்சாரு, அட்லீஸ்ட் நான் கொடுத்த தோட்டத்தை இவன் நன்றாக பரிபாலனம் பண்ணி எனக்கு ஏதாவது கொடுப்பான் என்று அவர் நம்முடைய கரத்தில் கொடுத்தார். ஆனால் வாங்கின குத்தகைதாரனோ அவன் என்ன செய்யவில்லை, அதுல இருந்து எந்த பலனையும் உரிமையாளருக்கு கொடுக்கல. அடுத்து பார்த்தீங்கன்னா, இதில் ரொம்ப முக்கியமான காரியம் நம்ம எதை சிந்திக்கணும்னா, த ரிஜெக்டட் ஸ்டோன் பார்த்தீங்கன்னா, அங்கே வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ ரிஜெக்டட் எதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த கல் எப்படி ரிஜெக்ட் ஆச்சோ அதே போல் குமாரனும் அங்கே ஒரு வெறுக்கப்பட்டவராக மாறினார். இதில் நம்ம எதை புரிந்து கொள்ளணும்னு கேட்டிங்கன்னா, அங்கேயும் ஆண்டவர் வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லை என்று ஆரம்பிக்கிறார். அதுலேயும் கடவுளுடைய குணங்களை புரியுதுன்னா, காட் இஸ் த ஓனர், கடவுள் தான் உரிமையாளர். சங்கீதம் 24:1, பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. ஐ டோன்ட் ஓன் எனி திங் பட் மேனேஜ் காட்ஸ் ப்ராப்பர்ட்டி. நானாக எதையும் என்ன செய்யவில்லை, சொந்தமாக வைக்கவில்லை, ஆனால் கடவுளுடைய சொத்தை நான் என்ன செய்கிறேன், பரிபாலனம் பண்ணுகிறேன். ஸோ எனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காட் இஸ் த ஓனர், கடவுள் தான் எனக்கு தேவன் கொடுத்திருப்பதற்கு உரிமையாளர் என்பதை புரிந்து கொள்ளணும். ரெண்டாவது காரியம் நான் எதை புரிந்து கொள்ளணும்னா, காட் இஸ் பேஷன், கடவுள் பொறுமையாக இருக்கிறார் என்பதை நான் புரிந்து கொள்ளணும். ஆண்டுடைய பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு. ஹீ குட் ஹவ் டேக்கன் ஆக்ஷன் பட் ரிமைன் சைலண்ட், ஹீ இஸ் பேஷன், அவர் பொறுமையை அவர் காக்கிறார். நாம தான் என்ன பண்ணுகிறோம், அவசரப்படுகிறோம், நாம நம்முடைய மன விருப்பப்படி செய்கிறோம், ஆனால் அவர் பொறுமையாய் காத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவரே தோட்டத்தை உரிவாக்கி நமக்கு கொடுத்து அதிலிருந்து ஒரு பங்கை கேட்டார். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்தவர்கள்லாம் எவ்வளோ கொடுக்கணும் ஆண்டவருக்கு, தசம பாகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி எத்தனை பேர் தசம பாகம் கொடுக்குறாங்க? சிம்பிளாக சொல்ல போனால், நிறைய பேர் தசம பாகத்தை பற்றி கணக்கே பார்க்கறதில்ல. ஆனால் ஆண்டவர் தான் சொல்கிறாரு, உன் தசம பாகம் உன் பணத்துக்கெல்லாம் நான் ஆசைப்படல, அட்லீஸ்ட் உன்னிடம் இருப்பதை நீ இப்படி ஏற்றுக்கொள், யூ ஜஸ்ட் அக்னாலேஜ் தட், அக்னாலேஜ் இஸ் ஓனர்ஷிப் அண்ட் லார்ட்ஷிப் ஆஃப் அவர் ஓன் லைஃப். என்னுடைய வாழ்க்கைக்கு எனக்கு என்னுடைய கரத்தில் இருப்பதற்கெல்லாம் தேவன் தான் உரிமையாளர் என்பதை அட்லீஸ்ட் ஒன் அக்னாலேஜாக பண்ண சொல்றாரு. அன்னைக்கு எத்தனை பேர் பண்றோம், நம்ம என்ன நினைக்கிறோம், இது நான் வாங்கினேன், இதை நான் செய்தேன், இது எனக்குரியது. அதெல்லாம் ஒரு வேத ஆராய்ச்சியில் இட்ஸ் எ சைல்டிஷ் கேரக்டர். குழந்தை தான் என்ன எப்படி பேசுமா, இது எந்த அப்படின்னு சொல்லுமா, ஏன்னா அதுக்கு விவரம் தெரியாது. ஒரு விவரம் வந்த பிறகு நம்ம சொல்லுவோம், இது என்னுடையது அல்ல, நான் பயன்படுத்துகின்றேன். அந்த ஒரு மனநிலைக்கு நம்ம வந்து விடுகிறோம். காட் இஸ் ஸ்டில் பேஷண்ட், சென்ஸ் மெனி மெசஞ்சர், அநேக பிரசங்கியார் வர்றாங்க, அநேக தீர்க்கதரிசிகள் வர்றாங்க, ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருக்காரு. ஒன்னே ஒன்று ஆண்டு எதிர்பார்க்குற என்ன தெரியுமா, நான் என்னை தேவன் எனக்கு கொடுத்ததை நான் என்ன செய்யணும், ஜஸ்ட் ஒரு ரியலைசேஷன், இது ஆண்டவரால் நான் பெற்றிருக்கிறேன். இந்த ஒரு உணர்வு நமக்குள் வந்தால் நம்ம என்ன செய்ய மாட்டோம், இன்னொரு காரியத்துக்காக ஆசைப்பட மாட்டோம், இன்னொரு இடம் இருக்கிற பொருளை பிடுங்க நினைக்க மாட்டோம். இன்றைக்கி ஏன் ஒரு மனிதன் இன்னொருவன் இடத்துல இருப்பதை போய் ஓடிப்போ பிடுங்க நினைக்கிறான்? காரணம் என்ன வேண்டு சொன்னால், அவன் நினைக்கிறான் இது அவனுக்குரியது, இது என்கிட்ட இல்லை. அதனால தான் மற்றவன் இடத்த என்ன செய்கிறான், கொலை செய்கிறான், மற்றவனை பிடுங்கிக் கொள்கிறான். ஆனால் இங்கே கடவுள் வந்து பேஷன். அடுத்து இந்த இந்த இதில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, காட் இஸ் லவ், அவருடைய அன்பையும் பார்க்குறோம். எப்படி அன்பை பார்க்கலன்னா, பாருங்கள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு வேலைக்காரனையும் அனுப்புகிறாரு. ஒவ்வொரு வேலைக்காரன் போகிறான் திரும்பி வரல, ஒரு வேலைக்காரன் போகிறான் திரும்பி வரல, செய்தி மாத்திரம் வருது நீர் அனுப்பின எல்லா வேலைக்காரனும் கொண்டுட்டோம். சொந்த மகனையும் அனுப்பினார். வேலைக்காரன் அனுப்பின பொழுதே அவன் கேட்கல அப்படின்னதும் உடனே அவர் இறங்கி போய் அவங்ககிட்ட இருக்கிறத புடுங்காமல் தன் சொந்த குமாரனை அனுப்பினார். அதனால தான் வேதம் சொல்லுது, யோவான் 3:16 என்ன சொல்லுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை. ஸோ அதில் எதை நம்ம பார்க்கிறோம், தேவன் தம்முடைய அன்பை காண்பிக்கிறார். யாரெல்லாம் அதை அவரை ஏற்றுக்கொள்ளார், ஹி வாண்ட்ஸ் த லவ்விங் ரிலேஷன்ஷிப். ஒன்னே ஒன்று தான் அவர் எதிர்பார்க்கிறார், அட்லீஸ்ட் என்னுடைய மகனை நீ என்ன செய்ய ஏற்றுக்கொள், ஒரு சின்ன அந்த அன்பின் உறவுக்குள் அடைக்கிறார். ஹி இஸ் லவ் இஸ் மோர் ஸோ ஸ்டில் வெயிட்ஸ். அவருடைய அன்பு தான் அவரை என்ன செய்கிறது, காத்திருக்க வைக்கிறது. இன்றைக்கி பாருங்கள், இந்த உலகத்தில் எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க, ஆண்டவர் எல்லாவற்றையும் கொடுத்து அவருடைய அன்பை கொடுத்துட்டே இருக்கார். ஆனால் இன்னும் அவரை அறியாமல் அவரை தேடாமல் மக்கள் என்ன செய்கிறாங்க, வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அந்நியர்கள் தான் அவரை தேடாமல் வாழ்கிறார்கள். ஆண்டவரை அறிந்தவர்களும் கூட என்ன செய்கிறார்கள், ஆண்டவருக்கு விரோதமான காரியம் செய்துவிட்டு தொடர்ந்து அந்த பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்காங்க. ஆண்டவருடைய அன்பு காத்தது. பட் காட் இஸ் ஜஸ்ட். அதே தேவன் எப்படிப்பட்டவர், அந்த வசனத்தின்படி இஸ் எ நியாயாதிபதி. இஃப் யூ ரிஜெக்ட் காட் வி வில் ஃபால் அண்டர் இஸ் ஜட்ஜ்மெண்ட். அவரை வெறுத்தால் கண்டிப்பாக நியாயத்தீர்ப்பு உண்டு. சங்கீதம் 118 சங்கீதத்தில் நம்ம பார்க்குறோம், அந்த 118 எபேசியர் 2:20 படிங்க முதல்ல. எபேசியர் 2:20
அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திவாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாயிருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாயிருக்கிறார்.
இயேசு தான் மூலைக்கல்லாயிருக்கார். அவருடைய ஜட்ஜ்மெண்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சொல்லும்போது 44 வசனத்தில் மத்தேயு 21:44, இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான், இது எவன் மேல் விடுமோ அவனை நசுக்கி போடும் நான் உங்களுக்கு சொல்லி என்று சொல்கிறேன். எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், நியாயத்தீர்ப்பின் நாளில் யார் மீது கல் விடும் அப்படின்னா, எல்லா அதாவது ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத மனிதன் எல்லாரும் என்ன செய்வான், அங்கே நியாயம் தீர்க்கப்படுவான். ஆண்டவருடைய கரத்தில் பெற்றுக்கொண்ட எல்லாவற்றுக்கும் சரியாக கணக்கு கொடுக்காதவன் எல்லாம் என்ன செய்வான், அன்னைக்கு நியாயம் தீர்க்கப்படணும். இந்த கல் யாருமே மிஸ் ஆக முடியாது. ஒன்று இவன் போய் அந்த கல் மேலே விழணும், இல்லை கல் இவன் மேலே விழணும், ரெண்டு ஆப்ஷன். எப்படி விழுந்தாலும் அங்கே என்ன உண்டு, நியாய தீர்ப்பு உண்டு. அதை தான் பவுல் அழகாக சொல்கிறார். இதை வந்து சங்கீதக்காரனும் அழகாக இந்த வசனம் சொல்கிறது, அந்த வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல், அந்த கல் தான் கிறிஸ்துவாக இருக்கிறார். அவர் தான் நியாய தீர்ப்பின் நாளில் அங்கே என்ன செய்யணும், கண்டிப்பாக எல்லாரும் நியாயம் தீர்க்கப்பட வேண்டும், நம்ம என்ன செய்தாலும் சரி. ஸோ இந்த வசனத்தில் நம்ம கற்றுக்கொள்கிற காரியம் என்னென்னா, காட் இஸ் ஜஸ்ட். அவருடைய அந்த உன்னதமான நியாயம் தீர்க்கும் தன்மையையும் இங்கே நம்ம பார்க்குறோம். இதில் ரொம்ப முக்கியமான ஒரே ஒரு காரியம் இந்த பேசேஜில் நம்ம திங்க் பண்ணணும்னா, அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப அழகான வசனம் அதுனா 42 வசனம் பாருங்கள், வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்குது. என்ன ஆச்சரியம், அதுதான் ரொம்ப முக்கியம். என்ன ஆச்சரியம் நமக்கு, வீடு கட்டுகிறவர்கள் வேண்டாம் என்று தள்ளின கல் மூளைக்கு தலைக்கல்லாய் மாறியது, அதில் என்ன ஆச்சரியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு சில மிக முக்கியமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் என்னாலுமே ஆச்சரியமாக தான் இருக்குது. என்னன்னு பாருங்கள், இயேசு உயிரோடு இருக்கும் இருக்கும்போதே உயிர்த்தெழுதலை குறித்து கூறியது ஒரு ஆச்சரியம். உயிரோடு இருக்கும்போது அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், மார்க் 14:28
ஆகிலும் நான் உயிர்த்தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போனேன் என்றார்.
ஆகிலும் நான் உயிர்த்தெழுந்த பின்பு
நான் முன்னே கலிலேயாவுக்கு போவேன் என்றார்.
அப்போ இயேசு சாகலை, இயேசுவின் மரணத்திற்கு முன்னதாகவே அவர் உயிர்த்தெழுதலை குறித்து கூறினார். மார்க் 8:31 அதை தான் சொல்றார். வாசியுங்கள் மார்க் 8:31. அல்லாமலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் ஆகாதவர் என்று தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு 3 நாளைக்கு பின்பு உயிர் தெரிந்திருக்க வேண்டியதென்று அவர்களுக்கு போதிக்க தொடங்கினார். இயேசுக்கு எப்படி தெரியும்? அது ஆச்சரியம். ஒருவேளை அவர் மரிப்பதற்கு முன்னதாகவே தன் மரணத்தை குறித்தும் உயிர்த்தெழுதலை குறித்தும் அவர் என்ன செய்கிறார்? சொல்லி கொண்டார். அதுதான் இயேசு கிறிஸ்து. வீடு கட்டிட ஆகாது என்று தள்ளின கல் மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. அதில் என்ன அதிசயம்னா, அந்த தலைக்கல்லான கிறிஸ்து தன் வாழ்க்கையில் நடக்க போவதை முன் அறிவித்தாரே, அதுதான் ஆச்சரியம். தன் வாழ்க்கையில் மாத்திரமல்ல, உலகத்தில் வாழும் எல்லா மனிதனுடைய வாழ்க்கையின் எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்பதையும் அவருக்கு தெரியும். அதை நம்ம அவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்வது தான் நம்முடைய வேலை. ஏன்னா நம்ம கேட்கும்போது தேவன் என்ன செய்கிறார்? வெளிப்படுத்துகிறார். இதுதான் நடக்க போகுது என்பதை தேவன் சொல்லி விடுவார். எனவே இது முதலாவது ஆச்சரியம். ரெண்டாவது ஆச்சரியம் என்னன்னா, வீடு கட்டுகிறவர்கள் இவ்வளவு மேன்மையான கல்லை அறியாமல் குருடாய் இருந்தது அடுத்த ஆச்சரியம். இவ்வளவு ஒரு மேன்மையான இயேசுவை மக்கள் என்ன செய்யவில்லை? ஏற்றுக்கொள்ளவில்லை. பாருங்க மார்க் 6:6 வாசிங்க. மார்க் 6:6 அவருடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு கிராமங்கள். இந்த வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா அதுல ரெண்டாவது வசனம் பாருங்க, மார்க் 6:2 ஓய்வு நாளான போது
அநேகர் கேட்டு ஆச்சரியப்பட்டு இவைகள் இவனுக்கு எங்கே இருந்து வந்தது, இவன் கைகளினால் இப்படிப்பட்ட பலத்த செயல் நடக்கும்படி இவனுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் எப்படிப்பட்டது?
பாத்தீங்கன்னா இயேசு நிறைய அற்புதம்லாம் பண்றாரு. அப்போ சுற்றிலும் இருந்து பார்க்கறவங்க கேட்கறாங்க, ஒரு ஆச்சரியம், எப்படி இவருக்கு கைகளில் இவ்வளவு பெரிய அற்புதம் வந்தது? இவருடைய உபதேசத்துல ஒரு ஆச்சரியம், இவருடைய அதிசயமான இவர் செய்கிற ஒவ்வொரு கிரியைகளும் ஆச்சரியம் சொல்லி எல்லாவற்றையும் ஆச்சரியப்பட்டவர்கள் கடைசியில் என்ன செய்தார்கள்? இயேசுவை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தாங்க. அப்போ ஒரு மேன்மையான கல்லாக இயேசுவை தங்கள் வாழ்வில் ஏற்றுக்கொள்ளாமல் இயேசுவை என்ன செய்தார்கள்? மறுதளித்தார்கள். இதுதான் இந்த பகுதியில் ஒரு ஆச்சரியம். ஒருவேளை இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஈவன் டுடே நிறைய ரிலீஜியஸ் லீடர், நிறைய பெரிய பெரிய தியாலஜியன்ஸ், நல்ல கிறிஸ்தவர்கள் இன்னும் இயேசுவை பூரணமாய் அறியாமல் இருக்கிறார்கள். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள், நீண்ட கிறிஸ்தவ பிரயாணத்தில் நம்ம இருந்திருக்கலாம், ஸ்டில் நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் சில காரியங்களை எப்படி செய்வோம், ரொம்ப அது வேதத்திற்கு புறம்பாக தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை டக்குன்னு செய்வோம். காரணம் என்னென்னா, உன்னதமான மூளைக்கல்லை நம்ம என்ன செய்யலை, அதனுடைய மேன்மையை அறியவில்லை. அதுதான் ஆச்சரியம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிலாவுக்கு போயிட்டு வந்துடுறான், மனிதன் உலகத்திலேயே மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுறான், மிகப்பெரிய சயின்டிஸ்ட் ஆயிடுறான், மிகப்பெரிய மருத்துவர் ஆயிடுறான், ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொள்ளலையே. இயேசுவை ஏற்றுக்கொள்ள அவனுக்கு என்ன இல்லை, அறியவில்லையே. இந்த மேன்மையான கல் அதை அவன் என்ன செய்யவில்லை, அறியாத. அதான் ஆச்சரியம். நீ யோசித்து பாருங்க, நீ உலகத்துல இயேசுவை விட ஒரு உன்னதமான கடவுள் யாராவது ஒருத்தர் ப்ரூவ் பண்ண முடியுமா? ஏன் இன்னும் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை? அதுதான் ஆச்சரியம். வீடு கட்டுகிறவள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியம். கிறிஸ்துவினுடைய உன்னதமான தன்மை உலகிற்கு என்றுமே ஆச்சரியம் தான். அப்புறம் பாருங்க, தள்ளப்பட்ட கல் இப்போது தலைக்கல்லாய் மாறியது பாருங்க, அதுதான் ரொம்ப ஆச்சரியம். எல்லாம் நினைச்சாங்க இயேசுவை கொலை பண்ணிட்டா அதோட முடிந்ததுன்னு நினைத்தார்கள். ஆனா நடந்தது என்ன? எபிரேயர் 4:14 வாசிங்கள். எபிரேயர் 4:14
வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாய் இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பெற்றுக் கொண்டிருக்க கடவோம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிந்துரைக்க கூடாத பிரதான ஆசாரியை நமக்கிறாமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியை நமக்கு இருக்கிறார்.
பாருங்க, எபிரேயருக்கு எழுதின ஆசாரியர் விதமா எழுதுறாரு. அவர் எப்படியா பாருங்க, வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு நமக்காக பிதாவினிடத்தில் என்ன செய்கிறார், பரிந்து பேசுகிறாரு. எனவே ஏற்ற சமயத்தில் சகாயம் கிடைக்கும், சகாயம் செய்யும் கிருபையை அடைய தைரியமாய் கிருபாசன தண்டையில் அவருடைய சமூகத்தை சேர கடவும் என்று சொல்றார். அப்போ எனக்காக இன்னைக்கு தேவனுடைய சமூகத்தில் பிரதான ஆசாரியராய் இயேசுவானவர் உயர்த்தப்பட்டார். இன்னும் வேத ஒரு சில வசனம் சொல்லுது பாருங்க, மத்தேயு 28:18 சொல்லுது, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 4:12 சொல்லுது, எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். ஸோ வானம் பூமி பூதலத்தோர் எல்லாருடைய முழங்காலும் எந்த நாமத்துக்கு முன்ன முடங்கணும்? இயேசு என்கிற நாமம். அப்போ எல்லாராலும் கைவிடப்பட்ட அல்லது தள்ளிவிடப்பட்ட கல் மூளைக்கு தலைக்கல்லாய் மாறியதுன்னு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். ஒருவேளை நிறைய பேர் நினைச்சாங்க இயேசுவை முடிச்சிட்டோம், இனி இயேசு இந்த உலகத்தை ஒன்றுமே இல்லைன்னு நினைத்தார்கள். ஆனால் இன்னைக்கு இல்லை, உலகம் எத்தனை வருஷம் இருந்தாலும் சரி அவர் ஒருவர் தான், எல்லா நாமத்திற்கும் மேலாய் உயர்த்தப்பட்டார். ஒருவேளை அது நம்முடைய கண்களுக்கு மிகுந்த ஆச்சரியம். பார்த்தீங்கன்னா முதல்ல அவர் மறிப்பதற்கு முன்பதாகவே உயிர்த்தெழுதலை குறித்து கூறியது ஒரு ஆச்சரியம். ரெண்டாவது, அவர் இவ்வளவு மேன்மையுள்ள எத்தனை அற்புதம் எல்லாம் செய்தவரை மக்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தது அடுத்த ஆச்சரியம். அது மாத்திரமல்ல, இப்போது தலைக்கல்லாய் மாறிட்டார். எல்லாருக்கும் இவரை முடிச்சிடலாம் கணக்கு போட்டாங்க, ஆனால் எல்லாரு காட்டிலும் உன்னதமாய் உயர்த்தப்பட்டது அடுத்த ஆச்சரியம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில கூட சில காரியங்கள் ஆச்சரியமாகவே இருக்கு. நம்ம இவ்வளவு ஆச்சரியமான கடவுள், நம்முடைய வாழ்க்கையின் எதிர்காலத்தை சொல்லக்கூடியவர், எல்லா வல்லமை படைத்தவர், என் நாமத்தில் எதை கேட்டாலும் என்ன சொல்றாரு, தருவேன்னு சொல்லிட்டாரு. ஆனா எத்தனை பேர் நம்ம கேட்கிறோம், அது பெரிய ஆச்சரியம், ஏன் கேட்க மாட்டோம்? அது மாத்திரமல்ல, எல்லாருக்கும் மேன்மையை உயர்த்தப்பட்டிருக்கிறாரு, அந்த உயர்த்தப்பட்ட தேவனுக்கு முன்பாக நம்ம வந்து நிக்கிறோமா? நிறைய நேரங்கள் அதையும் நம்ம என்ன செய்வோம், மறந்து விடணும். இதுதான் இந்த வேத பகுதியில் சில ஆச்சரியம். இயேசு ரொம்ப அழகாக சொல்றாரு, அவர் உயிரோடு இருக்கும் போதே எந்த நாளுமே உலகம் இருக்கிற நாள் வரைக்கும் மனிதனுடைய கண்களுக்கு இது எப்படி தான் இருக்கும், இயேசுவின் வாழ்க்கை ஒரு ஆச்சரியமே. ஸோ அதை நம்ம புரிந்து கொள்ளணும். நம்ம அதிலிருந்து நாம் எதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய எதிர்காலத்தை குறித்து அறிந்த தேவன், நம்முடைய மேன்மையான எல்லாவற்றிற்கும் மேன்மை உள்ள தேவன், அது மாத்திரமல்ல எல்லாருக்கும் மேலாக உயர்த்தப்பட்ட தேவன் என்பதை நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ளணும். கடைசியாக ஒரே ஒரு காரியம் பார்க்கணும், ஹவ் வி ஹவ் டு பி, நாம் எப்படி இருக்கலாம். இந்த ஓமையின் அடிப்படையில் ஆண்டவர் ஒரு தோட்டம் என்று சொல்லி அவர் நமக்கு எல்லாவற்றையும் உருவாக்கி கொடுத்திருக்கிறார். எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்ட குத்தகைதாரராக இருக்கிற நீங்கள் நான் என்ன செய்யணும், ரிமம்பர் வி ஆர் ரெண்டர்ஸ் நாட் த ஓனர்ஸ், வி ஆர் ரெண்டர்ஸ். உயிருள்ள காலம் வரைக்கும் நம்ம வாடகை கொடுக்கறதுக்கு தான். அப்போது தேவன் நமக்கு தந்திருக்கிற எல்லாமே, ஒருவேளை நம்ம பேரில் கார் இருக்கலாம், நம்ம பேரில் எல்லாம் இருக்கலாம், பட் எதுவுமே நமக்குரியதல்ல, சொந்தம் இதற்கெல்லாம் மேலே ஒருத்தர் இருக்கார். ரெண்டாவது என்ன பண்ணணும், வி ஹாவ் டு ப்ரே டு ஹிம், அவர்கிட்ட ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே எனக்கு கொடுத்தீரு, இன்னும் நிறைய பேர் கொடுக்கல, எனக்கு கிறிஸ்துவை கொடுத்தீரு, இன்னும் அநேகர் கிறிஸ்துவை பெறவில்லை, நான் ஆசீர்வாதத்தை பெற்றிருக்க இன்னும் ஆசீர்வாதம் பெறவில்லை, நான் என்ன செய்யணும், மற்றவர்களுக்காக நான் ஜெபிக்கணும். அதுதான் அந்த குத்தகைதாரர் வந்து பார்க்கும்போது, நான் ஒரு நல்ல குத்தகைதாரராக இருக்கணும்னா என்ன, நான் என்ன நினைக்கணும், நான் ஒவ்வொரு நாளும் அந்த உரிமையாளர் இடத்துல பேசணும். இப்போ நம்ம ஒரு நமக்கு ஒரு கம்பெனியை வச்சு கொடுத்துட்டு ஓனர் வெளிநாடு போயிட்டாருன்னு நம்ம என்ன பண்ணுவோம், அப்பப்போ என்ன பண்ணுவோம், ரிப்போர்ட் கொடுத்துட்டே இருக்கணும். அவர் வந்து கேட்கும்போதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், அவர் ஃபோன் வந்ததுன்னா உடனே ரெஸ்பாண்ட் பண்ணணும். நம்ம பேசவே இல்லை, கடவுள்கிட்ட நிறைய பேர் பேசவே எனக்கு இன்னும் இல்லை, நேரம் இல்லை நிறைய பேர். ஆனால் நல்ல குத்தகைதார் என்ன செய்வான், தன்னுடைய இடத்தின் உரிமையாளர் லேண்ட் ஓனரோட கண்டிப்பாக பேசுவான். கடைசி அவன் என்ன செய்வான், லுக் ஃபார் த வேஸ் டு சர்வ் இன் த வீனியார்ட், இந்த தோட்டத்தில் நான் என்னென்ன வேலையெல்லாம் செய்து இந்த தோட்டத்தை மேன்மைப்படுத்தலாம். இந்த தோட்டத்தை ஓனர் கொடுத்துட்டு போயிட்டு ஒரு 10 வருஷம் கழித்து திரும்பி வரும்போது இந்த தோட்டத்தை நான் எப்படி வச்சிருக்கணும், இன்னும் அதை அழகுபடுத்தி வைத்தால் அந்த தோட்டக்காரருக்கு எப்படி இருக்கும், பா நான் எந்த வேலை செய்தேனோ அதை காட்டிலும் என்னுடைய குத்தகைதாரர் இன்னும் நல்லா பண்ணிருக்கிறார். அப்போ தேவன் எனக்கு தந்திருக்கிற நேரம், என்னுடைய பொருளாதாரம், தேவன் தந்திருக்கிற தாளந்துகளை கொண்டு தேவனுடைய தோட்டம், உலகம் என்கிற தேவனுடைய தோட்டத்தை நான் என்ன செய்யணும், அழகுபடுத்தணும், அல்லது இந்த தோட்டத்தை தேவனுக்குள்ள என்ன செய்யணும், கொண்டு வரணும். அதுதான் நம்முடைய பணி. எனவே இந்த ஓமையின் மூலமாக நாம் அதை கற்றுக்கொண்டு நாம் வாழ்வோம் என்று சொன்னால், உண்மையாகவே இயேசு கிறிஸ்துவான அந்த ஓமையின் மூலமாக நம்ம கற்றுக் கொடுக்க விரும்புகின்ற காரியம், ஆண்டவர் நமக்கு ஒரு தோட்டத்தை கொடுத்திருக்கிறார், நாம் ஒரு தோட்டத்தின் குத்தகைதாரராக இருந்து தேவனுக்கு பிரியமாக வாழ்வோம். கர்த்தர் அந்த கிருபையின் ஆசீர்வாதங்களை தந்து நம்மை வழிநடத்துவாராக. ஆமென்.